அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் திங்கள் 12 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழ்ச்சி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் ஈராக்கில் இசிஸ் அமைப்பு தொடர்ந்து பெரிய அளவில் அரசுக்கு எதிரான தாக்குதலில் இடங்களை பிடித்து வருவது பற்றிய செய்தி, வட இந்தியாவில் தொடரும் பாலியல் வன்முறை சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கையில் தமிழ்நாட்டின் பொள்ளாச்சியிலும் 10 வயது சிறுமிகள் இருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக வரும் செய்தி குறித்த ஒரு குறிப்பு.
வெளியில வரண்டால் வாட்சியர் படுத்துகிறாரு. ஆகவே வந்து எல்லா வசதியும் செஞ்சுதான் வச்சிருக்கிறோம். செய்யாம நாங்க வந்து விடுதி வந்து பாதுகாப்பற்ற நிலையில் நாங்க இருக்கல.
தலித் வன்கொடுமை தடுப்பு சட்டம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது என்று கூறி அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்கு பற்றிய கருத்துக்கள்.
தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அல்லாதவர்களை பழிவாங்கக்கூடிய சட்டமாக இப்பொழுது நிலவிக் கொண்டிருப்பதன் காரணமாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம்.
கால்பந்து போட்டிகளை நேரில் பார்த்த வங்க தம்பதியருக்கு இந்த முறை பிரேசில் வந்து போட்டிகளை கண்டுகளிக்க சர்வதேச கால்பந்து நிறுவனமே ஏற்பாடுகளை செய்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஈராக்கில் அவசரகால நிலைமையை பிரகடனம் செய்யும் வாக்கெடுப்பு முயற்சியில் ஈராக்கிய நாடாளுமன்றம் தோல்வி கண்டுள்ள வேளையில் தமது துரிதமான படை முன்னெடுப்புகள் மேலும் தொடரும் என்று இஸ்லாமிய வன்மைவாதிகள் உறுதி பூண்டிருக்கிறார்கள். பிரதமர் நூரி அல் மாலிகி வாக்கெடுப்பை நடத்த முற்பட்ட போது போதுமான அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வரவில்லை. ஈராக்கிய அரசியல் பிளவுபட்டு சிதறி கிடப்பதைத்தான் ஒற்றுமையாக இருப்பதாக காட்டக்கூடிய முடியாத நிலையில் இருப்பதையும் தான் இது காட்டுவதாக ஈராக்கிலிருந்து எமது பிபிசி மூவர் அறிவித்திருக்கிறார். மொசூர் நகரையும் டிக்ரிட் நகரையும் கைப்பற்றியுள்ள ஜியாட் அமைப்பான இசிஸ் அமைப்பு தலைநகர் பாக்தாதை குறிவைத்து முன்னேற தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது.
வடக்கு ஈராக்கிலிருந்து தப்பியோடி வருகின்ற லட்சக்கணக்கான அகதிகளுக்கு உதவுவதற்காக ஈராக்கின் தன்னாதிக்கம் மிக்க குர்து பிராந்திய சர்வதேச அதிகாரிகள் சர்வதேச உதவி கோரியிருக்கின்றார்கள். குர்தின் அதிகாரிகள் வரவேற்புக்கான முகாம்களை அமைத்து வருவதாகவும், ஆனால் அந்த பிராந்தியத்தில் ஏற்கனவே 2.5 லட்சம் சிறிய அகதிகள் நிரம்பி வழிவதால் பிரிட்டனில் இருக்கின்ற குர்து இன பிரதிநிதியான பயன் சாமி அப்துல் ரஹ்மான் கூறியிருக்கின்றார். தற்போதைய அகதிகளின் படையெடுப்பு காரணமாக மனிதநேய சீரழிவை தடுக்க சர்வதேச உதவிகள் அவசியம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஈராக்கில் இஸ்லாமியவாத தீவிரவாதிகளின் முன்னேற்றமானது 2003 அமெரிக்கா தலைமையில் நடத்தப்பட்ட ஆக்கிரமிப்பின் முழுமையான தோல்வியை காண்பிக்கின்றது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோ அவர்கள் கூறியிருக்கின்றார். ஈராக்கில் ஆட்புல ஒருமைப்பாடு தற்பொழுது கேள்விக்குள்ளாயிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈராக் சம்பவங்கள் பயங்கரவாத வன்செயல்களாக விவரித்திருக்கின்ற ஈரானிய அதிபர் ஹசன் ரொஹானி அவர்கள் அதனை ஈரான் பொறுத்துக் கொள்ளாது என்று கூறியிருக்கின்றார். ஈராக்கிய சியாக்களின் தலைமையிலான அரசாங்கத்தின் நெருங்கிய கூட்டாளியான ஈரான் அந்த பிராந்தியத்தில் தீவிரவாதத்துக்கு எதிராக போரிட தயாராக இருப்பதாகவும் ரொஹானி கூறியிருக்கின்றார்.
பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் ஜெனரல் பர்வீஸ் முஷாரப் நாட்டை விட்டு வெளியேறக்கிட்டு சமர்ப்பித்த மனுவை கராச்சி நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. அவருடைய வழக்கறிஞர் எமது பிபிசிக்கு தகவல் தரும்போது, பாகிஸ்தானை விட்டு வெளியேற அவர் அனுமதிக்கப்பட்டால் தன் மீதான களங்கத்தை துடைக்க ஜெனரல் முஷாரப் கட்டாயமாக நாடு திரும்புவார் என்று கூறியிருக்கிறார்.
He wants to clear his name and he also doesn't want any criminal or other case pending against him.
இந்த தீர்ப்பை எதிர்த்து பாகிஸ்தானி அரசாங்கம் மேல்முறையீடு செய்வதா என்று ஆராய்வதற்கு அவகாசம் கொடுக்கும் முகமாக ஜெனரல் முஷாரப் அடுத்த 15 நாட்களுக்கு நாட்டை விட்டு வெளியேற முடியாது.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மரத்தில் தூக்கில் தொங்கியபடி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்த 13 வயது பெண் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கவில்லை என பிரேத பரிசோதனை கூறுவதாக போலீசார் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்மைய வாரங்களில் மட்டும் பெண்கள் தூக்கி தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ள 4வது சம்பவம் இது. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலேயே இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடந்திருக்கின்றன. தற்பொழுது நடந்திருக்கின்ற சம்பவத்தில் கண்டெடுக்கப்பட்டிருப்பவர் 19 வயது யுவதி என்றும், கடந்த புதன்கிழமை முதல் இவர் காணாமல் போயிருந்தார் என்றும் மொராதாபாத் மாவட்டத்தின் தலைமை காவல் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இறந்தவர் தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர் ஆவார்.
உதயவந்தாட்ட உலக கிண்ணத்திற்கான போட்டி பிரேசில் நாட்டில் இன்று தொடங்குகிறது. எந்த ஒரு அணியின் ஆட்டக்காரர்களோ அல்லது அவர்களின் ரசிகர் பட்டாளங்களோ இனத்துவேஷ குற்றங்களை இழைத்தால் சம்பந்தப்பட்ட மொத்த அணியையுமே போட்டியிலிருந்து தள்ளி வைக்க வேண்டும் என்று ஃபீஃபா அனைத்துலக உதயவந்தாட்ட அமைப்பின் பாரபட்ச எதிர்ப்பு பிரிவின் தலைவரும் ஃபீஃபாவின் துணைத் தலைவருமான ஜெஃப்ரி வெப் கேட்டிருக்கிறார்.
பருமனான உடலை ஒரு ஊனமாக கொள்ளுமாறு முதலாளிமாரை வலியுறுத்துவது குறித்த ஒரு சோதனை வழக்கை ஐரோப்பிய நீதிமன்றம் கவனத்துக்கு எடுத்திருக்கின்றது. அளவுக்கு அதிகமாக பருமனாக இருந்ததுக்காக தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக காஸ்டன் கல்ட் ஆஃப் என்னும் டென்மார்க் நாட்டு குழந்தை பராமரிப்பாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். அவர் 160 கிலோகிராம் எடையுடையவர், ஆனால் தனது பணிக்கு தனது எடை என்றும் தடையாக இருந்ததில்லை என்று அவர் பிபிசியிடம் கூறினார். முதலாளிமார் உடற்பருமன் கொண்ட பணியாளர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர்களை பாரபட்சம் காட்டி நடத்தக்கூடாது என்றும் அவரது சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கின்றார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. ஈராக்கில் அரசுக்கு எதிராக போரிட்டு வரும் ஐசிஸ் அமைப்பு பெரிய அளவில் முன்னேறி தலைநகர் பாக்தாதுக்கு அருகே வந்திருப்பது பற்றிய செய்தியை செய்தி அறிக்கையில் கேட்டோம். ஈராக்கிய அரசுக்கு சவால் விடும் சுன்னி முஸ்லீம் அமைப்பான ஐசிஸ் அமைப்பின் இந்த தாக்குதல் பற்றிய தற்போதைய நிலவரம் குறித்து பிபிசியின் பால் வுட் அனுப்பிய குறிப்பை தமிழில் தருகிறார் சீவகன்.
ஈராக்கில் பாதுகாப்பு நெருக்கடி அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இஸ்லாமிய தீவிரவாத குழுவான ஐசிஸ் தொடர்ந்தும் முன்னேறி வருகின்றது. 2வது பெரிய நகரான மொசூல் செவ்வாயன்று விழுந்ததை அடுத்து அவர்கள் தெற்கே திருக்கிரத்தை நோக்கி முன்னேறுகின்றார்கள். அவர்கள் தற்பொழுது சமாராவில் தரித்திருப்பதாக புதிய செய்திகள் கூறுகின்றன. இது தலைநகர் பாக்தாத்தில் இருந்து 2 மணி தூரத்தில் தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 500,000 மக்கள் மொசூலில் இருந்து வெளியேறியதை அடுத்து மனிதநேய அவசர நிலை குறித்த அச்சங்கள் எழுந்திருக்கின்றன. பொதுமக்கள் அனைவரும் ஆயுதமேந்தி போராட வேண்டும் என்று ஈராக்கிய பிரதமர் கேட்டிருக்கின்றார். ஜிகாதிகளின் முன்னேற்றத்தின் வேகம் ஈராக்கிய அரசையும் அதன் மேற்கத்திய கூட்டாளிகளையும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கின்றது. திக்கிரத்துக்கான இந்த வீதியை ஐசிஸ் கைப்பற்றியிருக்கின்றது. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு என்று ஐசிஸ் கூறுகின்றது. நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்கிறார்கள். மொசூல் ஜிகாதிகளின் கையில் விழுந்த பிறகு ஏற்பட்ட அழிவுகள் இவை. 20,000 மக்கள் வசிக்கும் 2வது பெரிய நகரில் அவர்களது கருப்பு கொடி இப்பொழுது பறக்கின்றது. இந்த தாங்கிகள் எரிக்கப்பட்டு விட்டன. மொசூல் இப்பொழுது எங்கள் கட்டுப்பாட்டில் என்று இந்த ஐசிஸ் போராளி கூறுகின்றார். இந்த அதிரடி நடவடிக்கைகள் பற்றி ஐசிஸின் பிரச்சார வீடியோ ஒன்று விவரிக்கின்றது. விடுமுறையில் இருந்து திரும்பும் படையினர் மீது வழிமறித்து தாக்குதல் காப்பிடப்பட்டிருக்கின்றது. மிகவும் கொடூரமான செயற்திறன் மிக்க நடவடிக்கை அது. அரசு ஆதரவாளர்கள் இதனால் பயந்து போயிருக்கின்றார்கள். இந்த வீடியோவை இதற்கு மேல் பார்க்க முடியாது. ஜிகாதிகள் தமக்கென சோதனை சாவடிகளை அமைத்து இராணுவத்தினர் அதிகாரிகளை பட்டியலை வைத்துக் கொண்டு தேடுகின்றார்கள். இதன் மூலம் ஈராக்கின் வடக்கிலும் மேற்கிலும் ஐசிஸ் தனது பிடியை பலப்படுத்துகின்றது. ஒருவரை அவர்கள் பிடித்து சுடுகின்றார்கள். குர்துக்களின் பிராந்தியத்துக்கு ஓடி வருகின்ற மக்கள் உடலும் உள்ளமும் தளர்ந்து போய் வருகின்றார்கள். சடலங்கள் வீதிகளில் கிடப்பது போன்ற பயங்கரமான அனுபவங்களை தாண்டி அவர்கள் வருகின்றார்கள். பலர் ஒட்டுமொத்தமாக ஜிகாதிகளால் கொல்லப்பட்டதாக வதந்திகளும் வருகின்றன. ஆனால் ஐசிஸ் காரணமாக மாத்திரம் இவர்கள் இங்கு வரவில்லை. மொசூலுக்குள் பாதுகாப்பு படை முற்றாக நிலை குலைந்து போய்விட்டதாகவும் தமது நிலைகளை கைவிட்டு அவர்கள் ஏனையவர்களுடன் சேர்ந்து ஓடுவதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள். ஐசிசிக்கு பயந்து மாத்திரம் இவர்கள் ஓடி வரவில்லை. ஈராக்கிய அரசாங்கம் மீண்டும் மொசூலை கைப்பற்ற தாக்குதல் நடத்தினால் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் அவர்களுக்கு. தங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை என்று ஜிகாதிகள் கூறியதாக இந்த குரல் கூறுகின்றார். ஆனால் பிரதமர் அல்மலிக்கு போர் விமானங்கள் மூலம் மொசூலை குண்டு வீசி அடிக்கலாம் என்று இவர் பயப்படுகின்றார். மொசூல் மீதான ஜிகாதிகளின் வெற்றி நிலைக்காது என்கின்றார் பிரதமர் அல்மலிக்கு. தாம் நிலைமைகளை கையாண்டு வருவதாகவும் என்ன நடந்தாலும் இது தொடர்வதற்கு தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் தாங்கள் தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த பிராந்தியம் ஸ்தம்பித்திருப்பதை இந்த வீதி பிரதிபலிக்கின்றது. இங்கிருந்து சில மைல்களுக்கு அப்பால் ஈராக்கிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் பிரித்தெடுத்து ஐசிஸ் அமைப்பு உருவாக்க விளைகின்ற இஸ்லாமிய அரசின் பகுதி இருக்கின்றது. அப்படியான ஒரு அரசு உருவாவதை தடுப்பதற்கான போர் ஒரு இரத்த களரியாக அமையும். அப்படியான போர் முடிவடைவதற்கு முன்னதாக மேலும் பலர் தமது இருப்பிடங்களை விட்டு ஓட வேண்டியிருக்கும்.
பிபிசியின் பால் வுட்டின் குறிப்பை தமிழில் தந்தவர் சீவகன். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் பாலியல் வழக்கு ஒன்று தொடர்பாக மத்திய துணை அமைச்சர் ஒருவருக்கு ஜெய்ப்பூர் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது குறித்த செய்தி குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
பாலியல் வழக்கு ஒன்று தொடர்பில் மத்திய துணை அமைச்சர் நிகல் சந்துடன் சேர்த்து 17 பேருக்கு ஜெய்ப்பூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் சம்மன் வழங்கியிருக்கும் விவகாரம் தொடர்பில் இணையமைச்சர் நிகல் சந்த் தனது பதவியை விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்துகின்றனர். மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறையின் துணை அமைச்சராக பதவியேற்றுள்ள நிஹால் சந்துக்கு இன்று வியாழக்கிழமை ஜெய்ப்பூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் சம்மன் ஒன்று அனுப்பியுள்ளது. ஜெய்ப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் தனது கணவரும் அவரது நண்பர்களும் தனக்கு பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக ஜெய்ப்பூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த 2012 மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த பெண் குற்றஞ்சாட்டியவர்களில் துணை அமைச்சர் நிஹால் சந்தும் ஒருவர். இதற்கு முன்பு இதே விவகாரம் தொடர்பில் அந்த பெண் ஜெய்ப்பூர் மாவட்ட காவல்துறையினரிடம் முதல் தகவல் அறிக்கை கடந்த 2011 பதிவு செய்திருந்தார். ஆனால் அந்த வழக்கு தொடர்பில் குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினரால் அந்த வழக்கு மூடப்பட்டது. அதனை அடுத்தே அந்த பெண் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவின் விசாரணை இன்று நடைபெற்ற போதே துணை அமைச்சர் நிஹால் சந்துடன் சேர்த்து 17 பேருக்கு சம்மன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பில் மத்திய துணை அமைச்சரே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று செய்தி ஊடகங்களிடம் தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷோபா ஓஜா துணை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் கோரியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தின் கங்கா நகர் தொகுதியிலிருந்து 4வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிஹால் சந்த் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர் பெகாரம் சௌஹனின் மகனாவார்.
வட இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த சில பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் குறித்த அதிர்ச்சி அலை ஓய்வதற்குள் தமிழ்நாட்டின் பொள்ளாச்சியில் இரு சிறுமிகள் அவர்கள் தங்கியிருந்த பள்ளிக்கூட விடுதியில் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்ட செய்தி வந்திருக்கிறது. இது குறித்த தகவல்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபைக்கு சொந்தமான அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கு சொந்தமான விடுதி ஒன்றும் அருகில் இயங்கி வருகிறது. இந்த விடுதியில் 18 மாணவர்களும் 3 மாணவிகளும் தங்கி படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 12:30 மணியளவில் இந்த விடுதிக்கு வந்த மர்ம நபர்கள் 2 பேர் அந்த விடுதியில் தங்கியிருக்கும் 10 மற்றும் 11 வயதுள்ள சிறுமிகள் 2 பேரை தூக்கிச் சென்றனர். அங்கிருந்த பிற மாணவர்கள் சத்தம் போட்டதை அடுத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பிறகு இந்த 2 மாணவிகளும் அருகில் இருந்த ஒரு கட்டிடத்தில் இரத்த காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டனர். பிறகு இவர்கள் இருவரும் பொள்ளாச்சியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். அங்கு நடந்த மருத்துவ பரிசோதனையில் அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மாணவர்கள் தங்கியிருந்த அந்த விடுதி போதுமான பாதுகாப்போ வசதிகளோ இன்றி செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பள்ளியின் நிர்வாகி ராஜேந்திரனிடம் கேட்டபோது விடுதி போதுமான வசதிகளுடன் செயல்பட்டு வந்ததாகவே கூறுகிறார்.
எல்லா வசதி இருக்குதுங்க, கேட் இருக்குது, கேட்டு கதவு உள்சால் போட்டிருக்குது, வெளியில வாட்ச்மேன் படுத்துக்கிறாங்க, வெளியில வரண்டால் வாட்ச்மேன் படுத்துக்கிறாரு. ஆகவே வந்து எல்லா வசதி செஞ்சுதான் வச்சிருக்கிறோம். செய்யாம நாங்க வந்து விடுதியை வந்து பாதுகாப்பற்ற நிலையில் நாங்க இருக்கல.
ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ஒரே அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த குழந்தைகளின் பெற்றோர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தற்காலிக ஏற்பாடாகவே அவர்கள் இந்த விடுதியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் என்கிறார் ராஜேந்திரன்.
இந்த 3 பேருக்கு வந்து இந்த ஆண்டு விடுதியில் இடமில்லைன்னு சொல்லிட்டோம். ஒரு கடந்த ஆண்டு படிப்பு நிமித்தமாக 2 மாணவிகளுக்கு வந்து வேறு விடுதியில் பார்ப்பது வரைக்கும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மாணவிக்கு வந்து அவங்க அண்ணன் தம்பி படிக்கிறதுனால சரி இன்னொரு விடுதி கிடைக்க வரைக்கும் கொஞ்சம் 2 நாளைக்கு இருக்குங்க சார், அப்புறம் நாங்கள் வந்து வேற விடுதியில் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க.
இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆய்வுக் கூட்டம் ஒன்றை இன்று நடத்தினார். இதற்கு பிறகு தமிழக அரசின் சார்பில் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த சம்பவம் நடந்த விடுதி மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு தங்கியிருந்த மாணவர்கள் 18 பேர் கோவையில் உள்ள குழந்தைகள் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர்.
இந்தியாவின் தலித்துகள் மீது சாதி கண்ணோட்டத்துடன் இழைக்கப்படும் வன்கொடுமைகளை தடுக்க கடந்த ஆட்சிக்காலத்தில் திருத்தப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்டம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்று பொதுநல வழக்கொன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கே பாலுவுடன் பேசினார் எல் ஆர் ஜெகதீசன்.
தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள் தீண்டாமையின் காரணமாக பாதிக்கப்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது 1989 கொண்டுவரப்பட்டது. இது அரசியலமைப்பு சட்டம் சரத்து 17 கூறியுள்ள தன்மைக்கு ஏற்ப இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தை உருவாக்கிய போது சொன்னார்கள். இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதற்கு பிறகு நாட்டில் மிகப்பெரிய அளவில் தவறாக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு பல பொய் வழக்குகள் கொடுக்கப்பட்டு பல அப்பாவிகள் இந்த வழக்கின் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக சிக்க வைக்கப்பட்டு சொல்ல முடியாத துயரத்திற்கு நாள்தோறும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அல்லாதவர்களை பழிவாங்கக்கூடிய அவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இது இப்பொழுது நிலவிக் கொண்டிருப்பதன் காரணமாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதே வேளையில் பழங்குடி மக்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை அவர்கள் பொது பிரிவிற்கு மாறப்படுவதை கூடாது என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. சரத்து 17 யார் தீண்டாமையினால் பாதிக்கப்பட்டார்களும் அதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது. அந்த சரத்து 17 அடிப்படையாக கொண்டு அரசியலமைப்பு சட்டம் உருவானதற்கு பிறகு 1955 பொது சிவில் பாதுகாப்பு சட்டம் புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் மிக சரியாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டம் நாட்டில் இருக்கின்ற பொழுது இந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்காக கொண்டுவரப்பட்டதாக சொல்லப்படும் இந்த சட்டம் மிக ஒரு கொடிய சட்டம். இதனால் நாள்தோறும் பலர் பாதிக்கப்படுகிறார்கள். இதை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும்.
நீங்கள் இப்படியெல்லாம் விளக்கங்கள் வியாக்கியானங்கள் கொடுத்தாலும் கூட நீங்கள் சார்ந்திருக்கும் பாமக என்கிற வன்னிய ஜாதி சங்கத்தின் சார்புடைய ஒரு கட்சியின் சார்பில் உங்களுக்கு ஜாதி ரீதியில் எதிரியாக கட்டமைக்கப்படும் தலித் சமூகத்திற்கு ஆதரவாக இருக்கும் இந்த அரசியல் சட்ட பாதுகாப்பை நீங்கள் இல்லாமல் செய்வதற்கு உங்களுடைய ஜாதிய கண்ணோட்டமும் முக்கிய காரணம் என்கிற விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்பட்டால் அதற்கு பதில் என்ன?
அதாவது விவாக்கியானம் சொல்லி ஒரு உரிமையை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை. இந்த வழக்கை தாக்கல் செய்த எனக்கும் அந்த நிலை இல்லை. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். எப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் தீண்டாமையால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று உங்களுடைய உணர்வு உங்களுடைய எண்ணம் கவலைப்படுகிறதோ அதே கவலை இந்த சட்டத்தால் பல அப்பாவிகள் தண்டிக்கப்பட்டு வழக்கில் சிக்க வைக்கப்படுகிறார்களே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் உணர்வும் நிச்சயமாக இருக்கும் என்று எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
சரி, உங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் 100 இது போன்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் புகார்களில் எத்தனை புகார்கள் தெளிவான திட்டவட்டமான பொய் புகார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பதாக உங்களுடைய புள்ளிவிவரங்கள் சொல்கின்றன?
என்னுடைய புள்ளிவிவரம்படி தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தும் இன்றைக்கு பொய் புகாராகத்தான் கொடுக்கப்படுகிறது. 1-2 புகார்கள் உண்மையான புகாராக இருக்கக்கூடும். ஆனால் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு வழங்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு என்பதும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணம் என்பதும் மிகப்பெரிய அளவில் அதற்காக சிறப்பு சட்டமாக உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த சட்டத்தில் ஒருவர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் ஏதோ சந்தேகத்தின் பலனை பயன்படுத்தி கொண்டு அவர் விடுவிக்கப்பட்டதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
வழக்கறிஞர் கே பாலு. இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பது குறித்து தலித் தரப்பின் கருத்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களிடம் கேட்டார். மீண்டும் ஜெகதீசன்.
இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் நீண்ட காலமாக பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இதற்காக பல்வேறு சாதிய அமைப்புகளை சேர்த்து கொண்டு தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆதி திராவிட மக்கள் அல்லது பட்டியல் இன மக்கள் என்று சொல்லப்படுகிற தலித் மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் கடந்த 2 காலமாக மிக வலுவாக முன்வைத்து வருகிறார்கள். இதன் காரணமாக பல்வேறு இடங்களிலே தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. எனவே அவர்கள் இப்பொழுது வழக்கு தொடுத்திருப்பது என்பது ஒன்றும் வியப்புக்குரியது அல்ல. இதிலே அவர்கள் சொல்லியிருக்கிற காரணம், இந்த பெரும்பான்மையான வழக்குகள் நீதிமன்றங்களிலே தண்டனை பெறாமல் அவைகள் அக்யூட்டல் விடுவிக்கப்படுகின்றன, குற்றவாளிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வன்கொடுமை தொடர்பான வழக்கை ஒரு காவல் நிலைய அதிகாரி தான் பதிவு செய்ய முடியும். அதிலும் குறிப்பாக துணை கண்காணிப்பாளர் மட்டத்திலே இருக்கின்ற ஒரு அதிகாரி தான் புலனாய்வு செய்து இதற்கு முகாந்திரம் இருக்கிறதா என்று கண்டறிந்து அதற்கு பிறகுதான் வழக்கில முதல் தகவல் அறிக்கைக்கு பிறகு வழக்காக அதை பதிவு செய்வார்கள். எனவே இந்த வழக்கு உண்மையான வழக்காக இருந்தாலும் சரி, அது பொய் வழக்காக இருந்தாலும் அதை பதிவு செய்கிறவர்கள் ப்ராசிக்யூஷன் என்று சொல்லப்படுகிற அரசு தரப்பு தானே தவிர ஒரு குற்றம் சாட்டுகிறவர் அல்லது பாதிக்கப்பட்டவர் நேரடியாக அந்த வழக்கை பதிவு செய்துவிட முடியாது. அவர் அல்லது நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். எனவே இந்த வழக்கு விடுவிக்கப்பட்ட செய்யப்படுகிறது என்று சொன்னால், குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்று சொன்னால், அதற்கு அடிப்படையான காரணம் இந்த வழக்கை நடத்துகிற ப்ராசிக்யூஷன் தரப்பில் நிறுத்தனம் அல்லது அவர்கள் இதில ஆர்வம் காட்டாததுதான். இந்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டுதான் இப்பொழுது மத்திய அரசு ஒரு திருத்த சட்டத்தை, இந்த சட்டத்துக்கான திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் ஆட்சி காலத்திலே அந்த திருத்த சட்டம் மசோதா பாராளுமன்றத்துக்கு வந்தது. ஆனால் அது சட்ட வடிவம் பெறுவதில் தாமதமான காரணத்தினாலே அவர்கள் அதை ஒரு அவசர சட்டமாக பிறப்பித்து விட்டு போயிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அவசர சட்டம் காலாவதியாகுமா அல்லது ஒரு சட்ட வடிவம் பெறுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.
இதில் அவருடைய, பாலுவினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு என்பது இந்த சட்ட பிரிவு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, இதில் குற்றம் சாட்டப்படுபவர்கள்தான் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் என்கிற பிரிவு குற்றம் சாட்டப்படும் அப்பாவிகளுக்கு எதிராக போகிறது, அவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அப்படியான சம்பவங்கள், உதாரணங்கள் இல்லை என்கிறீர்களா?
நிச்சயமாக அப்படி இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டே ரொம்ப வேடிக்கையானது, சிறுபிள்ளைத்தனமானது. ஏனென்று சொன்னால் இதை பயன்படுத்துவதோ அல்லது பயன்படுத்தாமல் விடுவதோ இரண்டுமே காவல்துறை சம்பந்தப்பட்டது. அவர்கள் தான் இதை பயன்படுத்த முடியும் அல்லது பயன்படுத்தாமல் விட முடியும். ஒரு புகார் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த புகாரிலே பிரைமாஃபேசி என்று சொல்வார்கள், முகாந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் தான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வார்கள். அந்த விசாரணைக்கு புலன் விசாரணை செய்ததற்கு பிறகுதான் அது வழக்காக பதிவு செய்யப்படும். எனவே இந்த சட்டத்திலே பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் காவல்துறை தான் அதற்கு பொறுப்பு. இன்னொன்று, இந்த சட்டத்திலே குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று தாங்களே அவர்களே நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த சட்டத்தை மிக எளிமைப்படுத்துகிற ஒரு குற்றச்சாட்டு என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த சட்டத்திலே குற்றம் சாட்டினால் அதை நிரூபணம் செய்வதற்கு மிக எளிதான மொழிகள் எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் இது இவர் சொல்வது என்னவென்றால் தடா சட்டம் போல, அன்றைக்கு தடா சட்டத்திலே இப்படியான பிரிவு இருந்தது. ஆனால் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் யாருமே வெளியிலே வர முடியவில்லை. கடுமையாக முதலிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு ஆண்டு வரை தண்டிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படியான நிலை எல்லாம் இன்றைக்கு கிடையாது. இதுல முன்ஜாமீன் தர முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அது கூட இன்றைக்கு புளோட் பண்ணுவது என்கிற வழிமுறைகள் என்ன என்பதை கண்டறிந்து விட்டார்கள். அதற்கு முன்ஜாமீன் பெறுவதற்கு பல குறுக்கு வழிகளை இன்றைக்கு கண்டுபிடித்து விட்டார்கள். எனவே இந்த சட்டத்திலே குற்றம் சாட்டப்படுகிறவர் அவர்தான் தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது என்பது இந்த சட்டத்தை மிக கொச்சைப்படுத்தி மிக சுருக்கி சொல்லுகிற ஒரு வாதம் என்றுதான் நான் கருதுகிறேன்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் பதவியிலிருந்து விலகிய என் ஸ்ரீனிவாசன் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி போடப்பட்ட வழக்கை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
ஐசிசி என்று ஆங்கிலத்தில் சுருக்கமாக அழைக்கப்படும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவிக்கு ஸ்ரீனிவாசன் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துவிட்டது. பீகார் கிரிக்கெட் சங்கம் தாக்கல் செய்திருந்த இந்த மனு இன்று வியாழக்கிழமையன்று நிராகரிக்கப்பட்டது. 2013 நடந்த இந்தியன் பிரீமியர் லீக் ஆட்டத்தொடர் போட்டிகளின் மீது சட்டவிரோதமான வகையில் பந்தயம் கட்டுதல், முடிவுகளை நிர்ணயிக்கும் வகையில் தில்லுமுழுகள் செய்தல் போன்ற முறைகேடுகள் தொடர்பில் நடந்து வரும் விசாரணை நியாயமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த பிசிசிஐயின் அப்போதைய தலைவர் ஸ்ரீனிவாசன் தன் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் 25 உத்தரவிட்டிருந்தது. ஐசிசி தலைவர் பதவிக்கான தேர்தல் எதிர்வரும் ஜூன் 27 அன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த பதவிக்கு ஸ்ரீனிவாசன் போட்டியிட தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வியாழனன்று இந்த மனு நீதிபதிகள் KS கெஹர் மற்றும் நாகப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. IPL தொடர்பான முறைகேடுகள் தொடர்பில் நடத்தப்பட்ட நீதிபதி முட்கல் தலைமையிலான குழு சமர்ப்பித்த அறிக்கையில் ஸ்ரீனிவாசன் உட்பட 13 பேரின் பெயர்கள் இருந்தன என்று தெரிவித்த பீகார் கிரிக்கெட் சங்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இதனால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவிக்கு ஸ்ரீனிவாசன் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறினார். அத்துடன் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக ஸ்ரீனிவாசன் தொடர முடியாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அளித்த தீர்ப்பையும் தமது வாதத்துக்கு ஆதரவாக அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று தொடங்கவிருக்கும் நிலையில் இந்த போட்டியை கடந்த எட்டு முறை அதாவது எட்டு கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளை பார்த்த ஒரு கொல்கத்தா ஜோடி 9வது முறையும் இப்பொழுது பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. 81 வயதான பன்னாலால் சாட்டர்ஜியும் 72 வயதான அவரது மனைவி சைத்தாலியும் உலகக்கோப்பையை காண்பதற்காக சாப்பாலாவுக்கு பறக்க உள்ளனர். போட்டிகள் நடக்கும் இடத்துக்கு செல்வதற்காகவே தொடர்ந்து பணம் சேர்த்து பயணித்து வந்தவர்கள் இவர்கள். ஆனால் இவர்களது கடந்த கால சாதனையை பார்த்து சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனமான ஃபிஃபாவும் இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. இதுகுறித்து கொல்கத்தாவிலிருந்து அமிதாபா பட்டசாலி வழங்கும் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சாதா.
பன்னாலால் சாட்டர்ஜி சின்ன வயதில் கால்பந்தாட்ட வீரராக இருந்தவர். இவர் மனைவி சைத்தாலிக்கும் கால்பந்தாட்டத்தின் மீது சிறு பிராயம் முதலே காதல். உலகக்கோப்பை போட்டிகளை காண்பதற்காக இருவரும் பிரேசிலுக்கு பயணிக்க இருக்கிறார்கள்.
অনেক কষ্ট করে বেরোচ্ছি, কারণ ব্রাজিল এমন একটা দেশ বলে যে মক্কা, কিন্তু মক্কা চেয়ে যে ভয়ের ভয় ভক্তি নিয়ে যাচ্ছি.
நாங்கள் போக தயாராயிட்டோம். நிறைய சிரமங்களுக்கிடையில் தான் இது சாத்தியமானது. கால்பந்தாட்டத்தின் புனித தளம் என்றால் அது பிரேசில் தான். எனவே நாங்கள் ரொம்பவும் உற்சாகமாக இருக்கிறோம். ஆனால் அங்கே நடக்கின்ற விஷயங்கள் பற்றி செய்திகளை அறிந்து சற்று பயமாகவும் இருக்கிறது. வெளியே சுற்றித் திரிய வேண்டாம் என எங்களிடம் எல்லோரும் அறிவுறுத்துகிறார்கள். பயம் எங்களுக்கு மட்டுமல்ல, பிரேசில் அணி கூட அழுத்தத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் மண்ணில் நடக்கின்ற முதல் உலகக்கோப்பை போட்டியில் சிறப்பாக விளையாட வேண்டும் என்ற அழுத்தம் அவர்களுக்கு என்றார் பன்னாலால். மற்ற தடவைகளில் போட்டிகளை பார்க்க சென்றபோது எப்படி செய்தாரோ அதே போல இந்த முறையும் பன்னாலால் தானாகவே தான் பயண ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்.
ஃபிஃபாக்கே একটা চিঠি লিখেছিলাম মাস আষ্টেকাগে তোমরা যদি একটা টিকিট বা অ্যাকোমোডেশন দাও তো ভালো হতো. ফিফা এক ভদ্রলোক কর্ণাটকের এক ভদ্রলোক তাকে রিকোয়েস্ট
8 মাসத்துக்கு முன்னால் ஃபிஃபாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நானும் என் மனைவியும் 1982 முதல் தொடர்ந்து அனைத்து உலகக்கோப்பை போட்டிகளையும் நேரில் சென்று பார்த்து வருகிறோம். இந்த முறை போட்டிகளை காண டிக்கெட் மற்றும் தங்குமிட வசதிக்கு ஃபிஃபா உதவ வேண்டும் என்று கேட்டிருந்தேன். சாப்போலோ நகரில் நாங்கள் இலவசமாக தங்குவதற்கு வீடு ஒன்றுக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தவிர 4 காலிறுதி ஆட்டங்களுக்கான விளையாட்டரங்க டிக்கெட்டுகளையும் இலவசமாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். டிக்கெட் வாங்க முடிந்தால் ஒரு அரையிறுதி ஆட்டத்தையும் பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு விருப்பம். ஆனால் ஒரு டிக்கெட் 25,000 ரூபாய். சாப்போலோவுக்கான விமான டிக்கெட்டை குறைந்த விலையில் வாங்க நண்பர் ஒருவர் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். எல்லாம் இருந்தும் கூட தலைக்கு 2,00,000 ரூபாய் என்று எங்களுக்கு செலவாகியிருக்கிறது என்றார் பன்னாலால். உலகக்கோப்பையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து காசு சேர்க்கும் தமது வழக்கம் பற்றி பன்னாலாலின் மனைவி சைத்தாலி பேசினார்.
ওই সংসার থেকে একটা টাকা কেটে যতই অসুবিধা হোক সেই টাকাটা আমরা হাত দিই না, যদি কোনো কারণে হাত পড়ে সেটা অন্যদিকে কাট ছাট করে সেই
ஒவ்வொரு மாசமும் வருமானத்திலிருந்து ஒரு தொகையை இதற்காகவென்றே ஒதுக்கி வைத்து விடுவோம். அதை செலவு செய்யவே மாட்டோம். அப்படியே தேவை அதிகமாக அந்த பணத்தை எடுக்க வேண்டி வந்தால் அடுத்த மாதம் 2 மடங்காக சேமித்து வைப்போம். தவிர சிக்கிமில் கால்பந்தாட்ட போட்டியை நடத்துவதற்காக பன்னாலால் கேங்டாக் செல்லும் போது அவருக்கு விமான டிக்கெட்டுக்கு பணம் கொடுப்பார்கள். ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் ரயிலில் சென்று கொஞ்சம் பணத்தை சேமித்து வைப்பார் என்றார் சைத்தாலி. உலக பிரசித்தி பெற்ற கால்பந்தாட்ட நாயகன் பெலேவுடன் சாட்டர்ஜி ஜோடி எடுத்துக்கொண்ட புகைப்படம் அவர்களது வரவேற்பறையை அலங்கரிக்கிறது. அமெரிக்காவில் நடந்த உலகக்கோப்பை போட்டிகளின் போது அவர்கள் பெலேவை சந்தித்தார்களாம். மெக்சிகோவில் நடந்த உலகக்கோப்பை போட்டியில் மரடோனா விளையாடியதை நேரில் பார்த்ததையும் இந்த ஜோடி குறிப்பிட்டு சொன்னார்கள்.
செய்தியை வழங்கியவர் சாதாத். நேர்களே, தமிழோசையோடு தொடர்பு கொள்ள உள்ளூர் முகவரிகளை உங்களுக்கு தருகிறோம். இந்திய முகவரி பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006. இலங்கை முகவரி பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற இந்த முகவரிகளுக்கு அந்தந்த நாடுகளைச் சேர்ந்த நேயர்கள் உள்ளூர் அஞ்சலிலேயே தங்களது கடிதங்களை அனுப்பலாம். இதைத் தவிர நேயர்கள் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமாகவும் நமது இணையதளம் மூலமாகவும் உங்களது கருத்துக்களை தொடர்ந்து அனுப்புங்கள். அந்தந்த கடிதங்கள் நேயர் நேரத்தில் படிக்கப்படும். இனி நிகழ்ச்சி நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் விமல் சொக்கநாதன்.
வடக்கு ஈராக்கிலிருந்து தப்பி வெளியேறும் லட்சக்கணக்கான அகதிகளுக்கு உதவுவதற்காக ஈராக்கின் தன்னாதிக்க மிக்க குர்து பிராந்திய அதிகாரிகள் அனைத்துலக உதவியை நாடியிருக்கிறார்கள். ஈராக்கில் இஸ்லாமியவாத தீவிரவாதிகளின் முன்னேற்றமானது 2003 அமெரிக்கா தலைமையில் நடத்தப்பட்ட ஆக்கிரமிப்பின் தோல்வியைத்தான் காட்டுகிறது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் ஜெனரல் பர்வேஸ் முஷாரப் நாட்டை விட்டு வெளியேற கேட்டு சமர்ப்பித்த மனுவை கராச்சி நீதிமன்றம் இன்று அங்கீகரித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேர்களே.